ఆరవచనం, జేమ్స్ 4:6, இதை தமிழில் வாசிக்கும்படியாக சகோதரர் மதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
பைபிள் என்ன உட்காரம் யாராவது பிரபாகர் நன்றி
அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது.
வாசிக்கப்பட்ட வேதத்தின் அடிப்படையில் தேவ செய்தியை கொடுக்கும் வகையாக ஈரோடிலிருந்து வருகை தந்திருக்கும் சகோதரர் பிரபாகர் அவர்களை அன்புடன்
அழைக்கிறேன்.
மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு கூட ஈரோட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லோரும் தங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார்கள். விசேஷமாக இந்த ஒரு நாள் மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி தேவன் நம் யாவருக்கும் செய்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்கு நன்றிகளை நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் இயேசு மூலமாக தாழ்மையோடு பேரெடுத்துக் கொண்டு ஆதார வசனத்தை நாம் தியானிப்போம். என்னுடைய பாடத்தை துவங்குவதற்கு முன்பதாக அருமை சகோதரர் டேவிட் அவர்கள் சற்று முன் நமக்கு பேசின பாடத்தை திரும்பி நினைவுபடுத்த விரும்புகிறேன். சகோதரர் தனது பாடத்தில் தேவனுடைய சிங்காசனம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். ஒரு கேள்வியோடு ஆரம்பித்தார், நம்மில் எத்தனை பேர் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து தொடர்ந்து பேசும் பொழுது அந்த சிங்காசனத்தில் நாம் உட்கார வேண்டும்
என்றால்
நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த சிங்காசனத்தில் அமர்வதற்கு தேவையான குணலட்சணங்கள் காண்பித்தார். அவர் குறிப்பிட்ட குணலட்சணங்களில் ஒரு குணலட்சணத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். சகோதரர் அந்த பாடத்தில் மிக அருமையாக அந்த பாயிண்ட் கோடிட்டு அங்கு காண்பித்தார். இப்பொழுது நானும் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வியோடு என்னுடைய பாடத்தை துவங்க விரும்புகிறேன். கேள்வி, நம்மில் எப்படிப்பட்டவர்கள் அந்த சிங்காசனத்தில் போய் அமர முடியும்? நம்மில் எத்தனை பேர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியும்? நம்மில் எப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் அந்த சிங்காசனத்தில் உட்கார முடியும்? பதில் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆதார வசனம் யாக்கோபு 4:6, தேவன் இந்த சிங்காசனத்துல உட்கார முடியும் என்று பார்க்கும்போது இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நாம் யாவரும் புதிய சிருஷ்டிகளாக, புதிய சிருஷ்டிகள் என்று தேவனால எண்ணப்படுகிறோம். இன்னும் முழுமையான புதிய சிருஷ்டிகள் அல்ல. இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த புதிய சிருஷ்டிகள் எண்ணப்படுகிறவர்களாகவே அங்கு இருக்கிறோம். அப்படி மாம்சத்தில் நாம் இருக்கும் பொழுது புதிய சிருஷ்டிகளை அநேக பாவங்கள் மேற்கொள்வதை நாம் அறிந்திருக்கிறோம். நிறைய பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளும் சமயங்கள் ஒரு புதிய சக்தியா அழைக்கப்பட்டிருக்கிறவங்க. உதாரணம் கோபம், தீமை நினைக்கிறது, தீமை பேசுறது, தீமை கற்பனை செய்யறது, தீமை திணைக்கிறது, பொறாமை, போட்டி, விரோதங்கள், பகை, இவை எல்லாமே ஒரு புதிய சக்தியை மேற்கொள்ளக்கூடிய பாவம். சகோதர சகோதரி, ஆனாலும் இந்த எல்லா பாவங்களை காட்டிலும் ஒரு பாவம் புதிய சக்திக்கு மிக மிக ஆபத்தான ஒரு பாவம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பாவம் ஆவிக்குரிய பெருமை, தி ஸ்பிரிச்சுவல் பிரைட். அநேக பலவீனங்களோடு நாம போராடுகிறவர்களாக காணப்பட்டாலும் நம்ம ரொம்ப விசேஷமா இந்த பலவீனமானது பாவத்தோடு போராடுவது மிக மிக அவசியம். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற சிங்காசனத்துல நாம் அமர்வது. இந்த ஆவிக்குரிய பெருமை மற்ற எல்லா பாவங்களை விட மிக மிக மோசமானது, ஆபத்தானது என்று நாம் அங்கு பார்க்கிறோம். அதனால் இந்த பாட்டினுடைய தலைப்புக்கு நாம் என்ன தேர்ந்தெடுத்துக்கிறோமா, ஆவிக்குரிமை, ஆவிக்குரிய பெருமையில் உள்ள ஆபத்து, the danger of spiritual pride. ஆவிக்குரிய பெருமையில் உள்ள ஆபத்து என்ற தலைப்புக்குள்ள நாம் கடந்து செல்வோம். இந்த பெருமை குறித்து தேவனுடைய வார்த்தைகள்ல நாம் நன்கு அறிந்திருக்கக்கூடிய சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதலாவது யாக்கோபு 4:6, இப்பதான் வாசிச்சோம், மீண்டும் வாசிக்கவும்.
அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த வார்த்தையினுடைய ஆழம் நாம் புரிஞ்சு கொள்ளணும். தேவன் எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். God resisted the proud. So எதிர்த்து நிற்கிறார் எவ்வளவு முக்கியமான வார்த்தை. தேவன் எல்லா விஷயத்தையும் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் இந்த அழைப்புல நாம் இருக்கோம். ரொம்ப கிருபையா, ரொம்ப இரக்கமா நம்முடைய பலவீனங்கள், மீறுதல்கள், மனக்கடினம் எல்லாவற்றிலும் நம்ம பட்சத்துல ரொம்ப இரக்கமா இருக்கிறதுனால நிலைச்சு நிற்கிறோம். ஒருவேளை அப்படி பட்சத்துல இல்லைனாவே ரொம்ப கஷ்டம். இங்க அப்படி இல்லை, யார் பெருமை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த வகையில் அவருடைய பிள்ளைகளுக்கே உரிய சுதந்திரத்தை நாம பெற்றுக்கொள்ளுகிற அந்த வளர்ச்சியில நாம பலப்பட போறதில்லை. நாம நிலைச்சு நிற்பது கடினம். இந்த ஒரு பாவம் நமக்குள்ள வந்துச்சுன்னா தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று நாம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16:18.
பேதையர் புத்தியீனத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகள்
அழிவுக்கு முன்னானது அத்தந்தை, இங்கிலீஷ்ல ஹாப்டி ஸ்பிரிட். சோ அழிவுக்கு முன்னானது அத்தந்தை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி போதும் பஸ்னாங்கள். சோ தேவன் பெருமைக்கு பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அழிவுக்கு முன்னானது அத்தந்தை. சோ இந்த பெருமை அகந்தை மேட்டிமை எல்லாமே ஒரே விதமான பொருளை நமக்கு அங்கு தரக்கூடிய வார்த்தைகள் என்று நாம் அங்கு பார்த்தோம். சோ இந்த பெருமை என்ன இதனுடைய அர்த்தம்? சோ பெருமையை நாம் எப்படி விளக்கலாம், எப்படி நாம டிஃபைன் பண்ணலாம், வாட் இஸ் பிரைட் அப்படி கேட்டுதான். பெருமை பிரைட் என்று சொல்லும் போது செல்ஃப் அஷூரன்ஸ், நம்மை பற்றி சுயமாக நாம் கொண்டிருக்கக்கூடிய நிச்சயம், பல விஷயங்கள் நம்மை பற்றி, நம்முடைய கருத்துக்கள் பற்றி, நம்முடைய முடிவுகள் பற்றி, நம்முடைய நிலைப்பாடுகள் பற்றி, எல்லா விஷயங்களையும் நாம மற்ற எல்லாவர்களையும் ஒப்பிட்டு பார்த்து அவங்க எல்லாருடைய கருத்துக்கள் முடிவுகள் நிலைப்பாடுகளையும் விட நம்முடையது என்னுடையது நான் என்னுடைய கருத்துக்கள் முடிவுகள் என்று நாம் சொல்லுகிற அந்த நிச்சயம் அது நாம் சொல்லலாம். இந்த நிச்சயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையா சொல்லும் போது எல்லா விஷயங்களையும் மற்ற எல்லாரை காட்டிலும் நான் கொஞ்சம் விசேஷித்தவர், மற்றவர்கள் மாறியல் அதிகமாக என்னுடைய கருத்துக்கள் மிக சரியாகவே இருக்கும் மற்றவர்கள் போல, என்னுடைய முடிவுகள் என்னுடைய முடிவுகள் நன்மைக்கே வழிநடத்தும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வித மனநிலை ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ரைட் சகோதரர் சகோதரிகளை இப்படித்தான் நாம் இதைய எளிமையாக நாம் அங்க விளக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெருமை கொள்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அவங்க பெருமை கொள்வாங்க தங்களுடைய வெளிப்புறமான தோற்றத்தினுடைய அழகு, அல்லது அவர்கள் இந்த பூமியில பெற்றுக் கொண்டிருக்கிற கல்வி அறிவு அல்லது ஞானம், இதெல்லாம் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் தங்களை உயர்வா பெருமையா நினைச்சு கொள்வதற்கு தோரணங்களா இருக்கும். ஒருவேளை அவங்களுடைய செல்வம், அவங்ககிட்ட இருக்கிற பணம் ஒரு காரணமாக அங்கு இருக்கலாம். அல்லது அவர்கள் அனுதினமும் உடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உடை, இதுல எல்லாமே உலகத்தின் ஜனங்கள் அந்த பெருமை கொள்வதை நாம பார்க்கிறோம். நியாயமா செஞ்சா எந்த ஒரு விஷயத்திலுமே அவர்கள் பெருமை கொள்வதற்கு நியாயம் இல்லை. எல்லாம் யாரோ ஒருத்தர் கிட்ட இருந்து, யாரோ ஒருத்தர் மூலமா, யாரோ ஒருத்தருடைய திறமையில, யாரோ ஒருத்தருடைய பிரயாசத்துல நாம் அவைகளை பெற்றுக் கொண்டிருப்போம். நிச்சயமா இல்ல, நாம பெருமை கொள்வதற்கு நம்முடைய பங்கு அல்ல எதுவுமே இருக்காது. ஆனாலும் பரவாயில்ல, இதுல எல்லாம் உலக சின்னங்கள் பெருமை கொள்வதே நாம் அங்க பார்க்கிறோம். அதே போல கிறிஸ்தவ சபையை எடுத்துக்கொள்ளலாம், டெனாமினல் கிறிஸ்டியன் பெயர் கிறிஸ்தவர்கள், அவர்களும் கூட பெருமை கொள்றாங்க. ஒரு விதமான பெருமை அவர்கள் தங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய சபை தங்களை வெளிப்படுத்துற ஒரு மாயையான தெய்வீக பக்தி, அதற்காக அவர்கள் செலுத்தக்கூடிய காணிக்கை ஊழியத்தை தாங்குவதில் அவர்களுடைய பங்கு, இதெல்லாமே அவர்கள் தங்களை ஸ்பிரிச்சுவலா உலகத்தை போல இல்ல, ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய விஷயத்துல தங்களை போலவே இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்களை காட்டிலும் கொஞ்சம் உயர்வாக நினைக்கிறது வாய்ப்புகள் இதெல்லாம். சோ இந்த ரெண்டு வகுப்பார் உலகத்தார் பெயர் கிறிஸ்தவர்கள் பெருமை கொள்றாங்க உலகத்தின் விஷயங்கள்ல, அல்லது அவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய விஷயங்கள்ல. ஆனா அதனால பெரிய நஷ்டம் இல்லை, ஏன்னா பெருமை தப்புதான் கூடாததுதான், ஆனா நஷ்டம் இல்லை. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க, சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே யாருடைய அதிகாரத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ள. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா சகோதர சகோதரி பெருமை அதுவும் ஆவிக்குரிய விஷயங்கள்ல பெருமை, உண்மையான கிறிஸ்து இயேசுவின் சரீரங்கங்கள் மத்தியில் உண்மையான காணப்படும் பொழுது அப்படியாது மிக மிக ஆபத்தான ஒரு பாவம், ஒரு பலவீனம். இது நாம இருதயத்தில் புரிந்து கொள்ளும் காரணம் என்ன? ஏன்னா இந்த சுவிசேஷத்துல கிறிஸ்து இயேசுவின் சரீர அங்கங்கள் மாத்திரமே தேவனுடைய பிரதிநிதிகளா இந்த பூமியில் இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க, வேறு யாருமே. அதனால அவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறார் அப்படின்னா வசனத்துல நாம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது சிருஷ்டியா இருக்கிறார். அதனால முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயிரும். ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய பிரதிநிதிகள் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு மாற்றத்துக்குள்ள போயிருக்கிறார். இதெல்லாம் இந்த சுவிசேஷ யுகத்தில் உலகத்தார்கள் இல்ல, பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இல்ல, உண்மையான கர்த்தர் இயேசுவின் சரீர அங்கங்களுக்கு மாத்திரம். இதெல்லாம் அவர்கள் மாத்திரமே பெற்றிருக்கிற ஸ்லாக்கியங்கள். இவர்கள் தான் உண்மையான ஆவிக்குரியவர்களா இந்த சுவிசேஷ யுகத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு மாத்திரம் தான் இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒரு நிலை அங்கு இருக்கு. தேவனுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வாக்குத்தத்தம் பண்ணது பெற்றுக் கொள்வாங்க. அப்படி உண்மையாக இருக்க தவறு பொழுது நிச்சயம் அது தவறிடுவோம். அதனுடைய முடிவு நாம் எல்லாம் அறிஞ்சது சகோதர சகோதரிகள். இப்போ இந்த மாதிரி ஒரு விசேஷித்த ஜனங்களான இந்த சுவிசேஷத்தில் கர்த்தரேசுவின் உண்மையான சரீர அங்கங்கள் இருக்கிறாங்க. இவர்கள் தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சு ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்தை இந்த மாம்சத்துல இருந்தே ஏறெடுக்கிறாங்க. தேவனுடைய பிரதிநிதிகளா இருந்தே அவருடைய எல்லா காரியங்களிலும் இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அது உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கிற காரணத்தினால அந்த வாழ்க்கையில பெருமை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்து. அந்த பெருமை இன்ன வரைக்கும் நாம பார்த்தோம், தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரு மனநிலை. அவர்கள் அதிகம் வெலப்படுவதற்கு தேவன் அனுமதிக்கிறதில்லை. ஒருவேளை அவருடைய சிங்காசனத்துல உட்கார்வதற்கு அவங்களை தேவன் தகுதி உள்ளவங்களா நினைக்கிறது இல்ல, எதிர்த்து நிற்கிறார். அப்போ இந்த உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துல பிரவேசிச்சு இந்த மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு சகோதர சகோதரிகளே, இந்த ஆவிக்குரிய பெருமை ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில நுழைஞ்சதுன்னா நாம் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமையில நாம் அங்கு இருந்தோம் என்பதுதான் நாம் உங்களுக்கு முன்பு வைக்கக்கூடிய காரியம். அதாவது நம்ம உலகத்துல இருந்த போது உலக விஷயங்கள்ல உலகத்தின் ஜனங்கள் போல பெருமை கொண்டிருக்கலாம், நிச்சயமா அது இருக்கா. ஆனா என்னன்னா, இப்ப ஆவிக்குரியவர்களுக்குரிய வாழ்க்கையில பிரவேசிச்சிருக்கனால அதே தவறு தான், ஆனா வேற ஒரு ரூபத்துல அதே பெருமை தான். ஆனா அப்படியே இல்ல, இப்ப எப்படி இருக்கு? இப்ப ஆவிக்குரிய விஷயங்கள், இப்ப நாம வஸ்திரம் பத்தி, நம்ம அழகு பத்தி, நம்ம ஞானம் பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்றாட ஜீவித்துல இதே விஷயம் நாம் எதிர்கொள்வோம். பழைய விரோதி தான் வேற மாதிரியான சூழ்நிலைக்கு மத்தியில் பொதுவா உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள்ல அதுதான் நடக்கும். ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒரு முறை தோத்துட்டா ஓடி போயிடுவார் தோத்தவர். அவர் மறுபடியும் முன்னேறி போனா அதே எனிமி தான் வருவார், ஆனா வேற ஒரு சூழ்நிலை இல்ல. அது போலதான் இந்த ஆவிக்குரிய பெருமை கூடும். சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்துல தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக அங்க இருக்கணும். இது ரொம்ப
சிக்னஸ்ல ரொம்ப 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 டேஞ்சரஸ் சிக்னஸ், ரொம்ப ஆபத்தான ஒரு நோய் தான் இந்த ஆவிக்குரிய பெருமை. ஒரு நோய் என்று சொல்லிட்டோம்னா கண்டிப்பா அது வந்து வந்திருக்கிறதுக்கான அறிகுறிகள் தெரியும், சிம்டம்ஸ் இருக்கும். கண்டிப்பா அந்த நோயினால விசேஷமா சிலர் பாதிக்கப்படுவாங்க. ஆனா அந்த நோயிலிருந்து தப்பிச்சு கொள்வதற்கு சில பாதுகாப்பு ஏற்பாடு நாம செய்யலாம் இருக்கும். அதையும் மீறி அந்த நோய் நமக்குள்ள வந்துச்சுன்னா அந்த நோயிலிருந்து குணப்படுவதற்கு சில மருத்துவ முயற்சிகள் கூட இருக்கும், சில சொல்யூஷன்ஸ் இருக்கும், சில மருந்துகள் கூட அங்க இருக்கும். இப்போ இந்த ஆவிக்குரிய பெருமை, ஸ்பிரிச்சுவல் பிரைட், இது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நோய் என்று நாம பார்க்கும் போது கண்டிப்பா சகோதர சகோதரிகளே இது நாம் சிந்திக்கணும். அப்படிப்பட்ட புது சிருஷ்டிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கும் போது இப்பொழுது நமக்கு பேசுறவருக்கு கேட்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒருவேளை இந்த மாதிரியான பாவத்துக்குள்ள நாம் இருக்கிறோமா, இதை நமக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு காரியத்துல எவ்வளோ ஏதாவது ஒரு அளவுல அனுமதிச்சிருக்கிறோமா, நாம் இந்த ஒரு ஆபத்தான ஆவிக்குரிய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ நாம் சிந்திச்சு பாருங்க. கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா இதுக்கான அறிகுறிகள் நம்ம இடத்துல தெரியும், சிம்டம்ஸ். இந்த ஆவிக்குரிய பெருமைக்குள்ள ஒருத்தர் மாட்டிட்டா சிக்கிட்டா ஆவிக்குரிய பெருமை ஒருத்தர் மேற்கொண்டுடுச்சு அவரதை ஜெயம் கொள்ள தவறிட்டா, ஒருவேளை கொஞ்ச நாளுக்கு அது அவரை ஜெயம் கொண்டிருக்குதுன்னா அவருக்கு இது என்ன ஒரு அறிகுறி நாம் பார்க்கலாம். மொதல் அறிகுறி அந்த ஸ்பிரிச்சுவல் பிரைடில் அவர் மாட்டிட்டு இருக்கிற விஷயத்தை அவர் மாத்திரம் அறியாமல் இருப்பார், ஆனால் மற்ற எல்லாரும் அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பான். இது அனுபவத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தில் அவர்கள் பார்த்து நமக்காக எடுத்து வைத்திருக்கிற காரியம். சோ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் பார்க்கலாமே ஒருவர் ஆவிக்குரிய பெருமையினால மேற்கொள்ளப்பட்டவராக இருந்தால் அவர்கிட்ட தென்படக்கூடிய முதல் அறிகுறி அது பற்றி அவர் அறியாதவரா அந்த ஆவிக்குரிய பெருமை தனக்கு வந்திருப்பதை அதனால மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் உணராதவரா இருப்பார். ஆனா அவரை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா தெரியும் சகோதரர் வேறு விதமான ஒரு ஆவியினால பாதிக்கப்பட்டிருக்கிற விஷயம், ரொம்ப வினோதமான ஒரு அறிக்கை. இப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவங்க எதுக்கெல்லாம் வாய்ப்பிருக்குன்னா ஆவிக்குரிய பெருமை அவங்களை மேற்கொண்டுட்டு இருக்குது, அதை அவர் அறியாதவரா உணராதவரா இருந்து எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்னா ஒருவேளை அவர் ஒரு மாயமான தேவ பக்திய வெளிப்படுத்திக் கொண்டு மற்றவர்களையும் வஞ்சிக்கிறது மாத்திரம் இல்லை தன்னை கூட வஞ்சித்துக் கொண்டிருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிக ஆபத்தான நிலைமையில அவர் இருக்கிறத அந்த மாயமான தேவ பக்தி அவர் வெளிப்படுத்துறதுனால அவரே அதைய உணர முடியாத ஒரு வஞ்சி நிலை இருக்க அதே அநேக வாய்ப்புகள் அங்க இருக்கு சகோதர சகோதரி. சோ இது ஒரு வினோதமான அறிகுறி, ஆனா இதுதான் மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்று பார்க்கிறோம். ரொம்ப எளிமையா மறுபடியும் சொன்னா யாருக்கு அது வந்திருக்குதோ அவர்கள் அதை உணர்ந்து கொள்வது ரொம்ப ஒருவேளை தேவனுடைய அறுவடையில மிகப்பெரிய பங்கு நாம் செய்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். ஃபாலோ கிளாஸஸ்ல சபையினுடைய எடிபிகேஷன் காரியங்கள்ல பிரதானமான ஒரு வாய்ப்பை பெற்ற அருமையான சகோதரனா சகோதரியா நாம் இருக்கலாம். அதை முழு பலத்தோட செய்து கொண்டும் இருக்கலாம் தேவனுடைய கிருபையில். ஆனா அதை பத்தி மற்றவங்களுக்கு மத்தியில வேற எந்த நோக்கமும் இல்லை, வெறும் பெருமைக்காக அந்த காரியங்களை குறித்த வார்த்தைகள் பேசிட்டு இருந்தோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய பிரயாசங்கள், நாம் பட்டுட்ட பாடுகள், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இவைகள் எல்லாம் நன்மை தான், நாம் செஞ்சுதான் ஆகணும். இன்னும் விசேஷம் என்னன்னா அதை மற்றவர்கள் செய்யக்கூடிய அளவுல நாம் அவர்களை உற்சாகப்படுத்துற மூலமா இருக்கணும். ஆனால் இதையெல்லாம் செய்கிறவர்களா காணப்படும் பொழுது வெறும் பெருமைக்காக மாத்திரம் நாம செய்யக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை குறித்து ஏதாவது ஒரு வகையில சகோதரன் மத்தியில பேசி கொண்டிருக்கிறோம். போஸ்டிங் இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லைங்களா, அந்த பெருமையான பேச்சு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எச்சரிப்பு அடைய வேண்டும், நாம் ஒருவேளை இந்த ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்பட்டவங்களா நாம் வாங்கியிருக்கலாம். அது ஏதாவது ஒரு டாக்டரினல் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு உபதேசம்
வேதத்தை குறிச்சு வசன பகுதிகளை குறிச்சு நாம கலந்து ஆலோசிக்கிறோம். ஒருவருடைய கருத்துக்களை இன்னொருத்தர் கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். நாம் எந்த வகையில ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு அவங்களுடைய புரிஞ்சு கொள்ளுதலை கூட திரும்ப எதிர்பார்த்து ஒரு டிஸ்கஷன்ல நாம் இருக்கிறோம். அதே பிலிஷால இருக்கலாம், அல்லது வெளிய சாதாரணமான இடங்கள்ல இருக்கலாம், ஒரு சாதாரண சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கும் போது கூட இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் பிரதர் அவர்களும் அதே தேவ ஆவியில ஏவப்பட்ட சகோதர சகோதரிகள், அவங்க மத்தியில அவர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது மற்றவங்க கருத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு நமது மாத்திரமே கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதற்கு நாம் நிக்கிறவங்களா இருக்கிறோமா? இருப்பாங்க. இந்த ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தங்களுடைய கருத்தை மாத்திரமே முன்வைக்கிறவங்க இருப்பாங்க. மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு ஒருவேளை செவி கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரியை தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதுவும் கூட அவரு ஆவிக்குரிய பெருமையில மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஆனா சகோதர சகோதரிகளே, இங்கே கூட இப்படி எல்லாம் நடக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல சில டிஸ்கஷன்ஸ்ல ஆமா நம்முடைய கருத்து ரொம்ப கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, மற்றவர்கள் கருத்து கொஞ்சம் புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அந்த சமயத்துல என்ன பண்ணணும்? நாம நல்ல கருத்து சரியான கருத்து வருவதற்கு ரொம்ப பொறுமையா காத்திருக்கணும். காத்திருந்து காத்திருந்து வராட்டி கூட ரொம்ப அன்பா ரொம்ப பணிவா அந்த சரியான கருத்துக்கு அவர்கள் கவனத்தை மனதை நம்ம திருப்பி காண்பிக்கலாம். அவர்களை யோசிக்க வைக்கலாம். சில வசனங்களின் அடிப்படையில் அவர்களை சிந்திக்க முயற்சிக்கலாம். சகோதர அன்புல அப்படியெல்லாம் சொல்லி அது கொண்டு வரக்கு நாம முயற்சி பண்ணும். அது கண்டிப்பா தேவ ஆவியோட சத்தியத்தின் ஆவியோட இசைந்த ஒரு கிரியை. ஆனா அதெல்லாம் இல்லாம அந்த நம்முடைய கருத்துக்களுக்கு மாத்திரமா நம்பிக்கிறோம், ரொம்ப போராடுறோம். மற்றவர்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் கூட நம்ம பண்றதில்ல. அவங்க பேசும்போது முகம் கூட பார்க்கல. நாம கண்டிப்பா நம்ம இதயமே இந்த ஒரு ஒரு பலவீனத்தினால மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆவிக்குரிய பெருமையினால. சோ இந்த மூன்று விஷயங்களே கண்டிப்பா ஆவிக்குரிய பெருமையில பாதிக்கப்பட்டவர்கிட்ட தென்படும். முதல் அந்த ஒரு ஆபத்தான நிலையில இருக்கிறது அவர் அறிஞ்சு உணராதவரா இருப்பார். மற்றவங்களை எல்லாம் புரிஞ்சிருப்பாங்க, அவருக்கு மாத்திரம் தெரியாது. அது மாத்திரமில்ல, தன்னுடைய கிரியைகள் பற்றி அதிகமா மற்றவர்களுக்கு முன்பாக வெறுமனே வீண் பெருமைக்காக பேசக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய கருத்துக்கள் முடிவுகள் பிரயாசங்களுக்காக மாத்திரம் நிற்கிறவரா இருந்து அந்த விஷயத்துல மற்றவர்களுடைய முகம் கூட பார்க்காம அவங்களுடைய வார்த்தைகளை ஒரு ஓரளவுக்கு கேட்க கூட இருக்கும் இல்லாதவர் அப்படி இருக்கும். சோ இதெல்லாமே இந்த ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கிட்ட தென்படக்கூடிய சில அறிகுறிகள். சகோதர சகோதரிகள் இப்படிதான் இவ்விதமாகத்தான் அந்த ஒரு ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள இருந்து கொண்டு நமக்குள்ள இருக்கிறத பத்தி அது சிம்டம்ஸ் கொடுத்துட்டு அங்க இருக்கும். இதன் மூலம் கண்டிப்பா தேவ ஆவியில வழிநடத்தப்படுகிறவர்கள் கண்டு கொள்ளலாம். அவர் எதிர்த்து நிற்கிற ஒரு விதமான மனநிலை நமக்குள்ள இருக்குது, மற்றவர்கள் கிட்ட இருக்கு. இது நாம தெரிஞ்சு கொள்ளலாம். சகோதர சகோதரி இது அறிகுறி. எல்லா ஒரு நோய்களும் நம்ம பார்க்கிறோம், சிலரை விசேஷமாக பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். இது விசேஷமா சிலரை பார்க்கலாம். யார் யார் வந்து இதனால் அதிகம் பாதிக்கப்படலாம்? நாம் எல்லோரும் தேவனுடைய கரத்துல பாத்திரங்கள். நம்ம எல்லோருக்கும் தேவன் அவருக்கு சித்தமான வகையில தாளந்துகள் கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் ஒண்ணு, ஒருத்தர் மூணு, ஒருத்தர் நாலு, இன்னொருத்தர் அஞ்சு இருக்கலாம். ஆனால் எல்லாருமே தேவனுடைய கரத்துல ஒரு விசேஷமான பாத்திரம். நம்ம ஒவ்வொரு ஒரு பங்கை நாம கர்த்தர் இயேசுவின் சரீரத்துல அவையவர்களா இருந்துட்டு அந்த சரீரத்துக்காக நாம ஏற்கக்கூடியவங்களாக நாம் அங்க இருக்கிறோம். சகோதர சகோதரி ஆனா இந்த ஆவிக்குரிய பெருமை நம்ம இல்ல யாருக்கு அதிகமா வரத்து வாய்ப்பு? முதல் விஷயம் சொல்லணும்னா எல்லாருக்குமே வரும். இது யாரும் இதுல இருந்து தப்பிக்கிறக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நாம மாத்திரம் இதை கொடுத்தோம்னா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சகோதரன் சகோதரி
அஞ்சு தாழ்ந்து நாலு தாழ்ந்து ஒரு தாழ்ந்து வச்சிருக்கிறவங்க தேவனுடைய ஊழியத்துல பிரதானமான பங்கு சின்ன பங்கு ஒரு அளவிலான பங்கு செய்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு பலவீனத்தினால பாவத்தினால மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. யாரும் விதி விலக்கு இல்ல, நோ ஒன் இஸ் எக்ஸெப்ஷனல் இல்ல, எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் அங்க இருக்குது. ஆனா ரொம்ப விசேஷமா சிலருக்கு இந்த ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கு இல்லைங்களா? சாதாரணமா மாம்ச வாழ்க்கையில சரீரத்துல வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் சில நோய்கள் எல்லா நோய்களும் சிலர் மாதம் முதல்ல விசேஷமா ரொம்ப தீவிரமா கப்புன குடிச்சுக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நேரம் எடுக்கலாம் அப்படின்னா. ஆனா சிலர் வந்துட்டு தட்டி அது ரொம்ப சீக்கிரமா அது அதனால பாதிக்கப்படுவதற்கு உரியவங்களா இருக்கலாம். அப்போ ஆவிக்குரிய பெருமை கூட யாருக்கு ரொம்ப சீக்கிரமா அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு? ஏன் இந்த கேள்வி நாம கேட்கணும். இது இவ்வளவு ஆபத்தான ஒரு பாவமா இருக்கிறதுனால நாம் ரொம்ப விழிப்புள்ளவர்களா இருந்தோமானால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா நம்மை நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை அப்படி மிக அதாவது ரொம்ப சீக்கிரத்தில் அது வருவதற்கான வாய்ப்புள்ள இருக்கிறவங்களா நாம் இருந்தோமா, இன்னும் ரொம்ப அதிகமா சாத்திரத்தையோடு இருந்து இந்த ஒரு பாவத்தினால நம்மை நாம் கடைப்படுத்தி கொள்ளாம நமக்கு நாம் இடரலா இருந்துட்டு மற்றவர்களுக்கும் இடரலா இல்லாம இருக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யலாம், அதுதான் நோக்கம். அப்போ இது எல்லாருக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் விசேஷமா சிலருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கு நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும் இது யாருக்கு விசேஷமா இந்த ஆவிக்குரிய பெருமை அங்க வரும். கண்டிப்பா தேவனுடைய கருத்துல விசேஷமான பாத்திரமா இருந்து தேவனுடைய ஊழியத்துல பிரதானமான பங்கு வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் யார் யாருக்கு எந்த எந்த சகோதரனுக்கு எந்தெந்த சகோதரிகளுக்கு இருக்குதோ அவர்கள் முதல் முதல் இதுல பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு. இது நாம பேசிருக்கிறோம் ரொம்ப இன்டைரக்டா, நேரடியாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல இது யாருக்கு பாதிக்கணும் அதிக வாய்ப்பு இருக்கலாம். யார் யார் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு பிரதிநிதியா இருந்து அவருடைய வார்த்தைய தங்கள் நாளினால தேவனுக்கு காண்பிக்கக்கூடிய இடங்களுக்கு அதை சுமந்து செல்லக்கூடிய பாத்திரங்களா இருக்கிறாங்களோ ஸ்பீக்கர் தேவனுடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய வாய்ப்புல யார் யார் எல்லாம் இருக்கிறாங்களோ பிரதர்ஸ் மாத்திரம் இல்ல, ஏன்னா சகோதரிகளுக்கு கூட தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல சாட்சி கூறக்கூடிய பாத்திரமா இருக்கும். முதல்ல யார் யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்கிறாங்களோ தேவனுடைய சத்தியத்தை தங்கள் நாவினால மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாத்திரங்களா இருக்கிறாங்களோ முதல்ல இவங்களு இந்த ஒரு பலவீனம் அல்லது பாவம் மேற்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் ஆகியிருக்கும். உங்களுக்கு எல்லாம் காரணம் தெரியும் சகோதர சகோதரிக்கு, ஏன் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு அங்கு இருக்குது? ஏன்னா இவர்கள் போய் அறிக்கை செய்வது, இவங்க போய் போதிக்கிறது தேவனுடைய தெய்வீக திட்டம். அந்த திட்டத்துல யாருடைய ஞானம் விளங்கும்? தேவனுடைய தெய்வீக ஞானம் நினைச்சு பாரு. தேவனுடைய ஞானத்தை நம்ம வாயில போய் அவர் கொடுக்கிற பலத்துல மற்றவர்களுக்கு சொல்லி விளக்கும் போது என்ன மகிமை கிடைக்கும் அந்த ஒரு பாக்குறதுக்கு. ஹார்வெஸ்ட் பரப்புல இருக்கிற எல்லா பிரதர்ஸ்க்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஏன் நமக்குள்ள நாம பேசும்போது கூட எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். நம்ம இடத்திலிருந்து வெளிப்படும் தேவனுடைய தெய்வீக திட்டம் அவருடைய அருமையான இசைவான ஞானம் ஒரு பாலத்துல எடுக்கும்போது எவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க சிலர். நம்மளும் எவ்வளவோ பிரசங்கம் கேட்டுட்டோம், நம்மளும் எவ்வளவோ போதகர்கள் பார்த்தோம், இப்படி ஒருத்தரையும் நாம் பார்த்தது என்ன மாதிரி பிரசங்கம் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இவ்வளவு நாள் நான் வந்து கேட்டோம் கேட்கவே இல்லை. எப்படி இவங்களுக்கு இவ்வளோ அப்படிதான் பார்த்தோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நம்ம ஆவிக்குரியவர்களா பிறந்த நாள்ல இருந்துச்சு. இந்த மாதிரி புகழ்ச்சி எல்லாம் நம்ம விழுந்து போறதுக்கு வழி நடத்தணும்னு தெரிஞ்சு உடனே விஷயம், ஐயோ இது டேஞ்சர், இதுக்கு நம்ம அனுமதி கூடாது. நிறைய சப்ஜெக்ட்ல கேட்டுடுறோம். இந்த மாதிரி புகழும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம அப்படித்தான் இருக்கோம். உடனே யாரும் அப்படிங்களா அதுல ராமனா அப்படித்தான் அதுல இருக்கு. ரொம்ப தாழ்மை இருக்கணும். நம்ம அமைதியா நம்ம ஸ்பிரிட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு கேட்க விட்டு போயிடுவோம். ஆனா இதே விஷயம் ஒரு பத்து இடத்துல நடந்துட்டோம், ஒரு பத்து கிளாஸ்ல நடந்துட்டோம், ஒரு பத்து பேர் பத்து விதமா பத்து அளவுல சொல்லட்டும். நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதம், உங்களுடைய ஸ்டைல், உங்க லாங்குவேஜ், இது ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லட்டும். ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள இருந்த கேள்வி போக போக யாருக்குள்ள நமக்குள்ள ஒரு சக்கர. ஆமா நான் மற்ற பிரதர் மாதிரி இல்ல போல தெரியுது. என்னுடைய பிரசன்டேஷன் நான் சொல்லலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்படின்னா வரும் உள்ளத்துல. சார் இது நானாக நானாக விஸ்வரூபம் இருக்கும் சகோதர சகோதரி. ஏன்னா நம்ம தேவனுடைய ஞானத்தை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு இருக்கிற கணம் மகிமை கண்டிப்பா அதில் நமக்கு அங்க கிடைக்குது சகோதர சகோதரி. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா. சோ அப்ப இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பிரதிநிதியா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இது ஒரு விசேஷமான ஸ்லாக்கியம் கண்டிப்பா. அது அது ஒரு விசேஷமான ஸ்லாக்கியம் கண்டிப்பா. அது அதை நம்ம பெற்றுக்கொண்டதுக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவருடைய அருமையான திட்டத்தை இந்த உலகத்துல போய் அறிக்கை செஞ்சு அந்த திட்டத்துக்கு நாம பிரயாசப்படுவது மாதிரி ஒரு வாய்ப்பு வேற சொல்ல வேணும். ஆனா அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ரொம்ப முக்கியமா ஒரு தேவ சத்தியத்தை வெளிப்படுத்தும் போதே நம்ம மைண்ட்ல வைக்கணும், அது தேவ சத்தியம், அது தேவனுடைய திட்டம் நம்மள இல்லை, அது தேவனுடைய வெளிச்சம் நம்மள இல்லை. அப்போ ஜன மகிமை அதுக்கு அவருக்கு தான் போகணும், நமக்கு இல்லை, நம்ம ஜஸ்ட் பாத்திரங்க. அந்த ஒரு சிந்தை நமக்கு அந்த தாழ்மை. சோ ஒரு ஒரு முயற்சியில நாம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஒரு வெற்றியில நாம ஒவ்வொரு படி தாழ்ந்து 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 போவது அவசியம். அப்ப இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆவிக்குரிய பெருமையில அவர்கள் பாதிக்கப்படுவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால்தான் நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் பவுல், உங்களுக்கு தெரியும் வசனம் யாக்கோபு மூணாம் அதிகாரம் முதல் வசனத்துல போதிக்கிறவங்கள் பத்தி சொல்லும் போது என்ன சொல்றார். வசன வாசனம்,
என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அனைவர் போதகராக இருப்பீர்களாக.
இந்த ஒரு ஸ்தானத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு அதிக ஆக்கினை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய கோணத்துல நிறைய ஆங்கிள் ஒரு கோணமே இந்த ஆவிக்குரிய பெருமையினால் அவங்க பாதிக்கப்படலாம். சோ இந்த ஸ்தானத்துக்கு தேவனுடைய வார்த்தைகளால் ஊழியக்காரர்கள் என்ற ஸ்தானத்துக்கு வரும் பொழுது நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் சொல்வதற்கு பின்னால மன்னிக்கணும். யாக்கோவுக்கு சொல்லும் போது அவருக்கு இருக்கின்ற அந்த பாயிண்ட் சகோதர சகோதரிகள். சோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஒரு வாய்ப்புல தேவனால் இரக்கத்துல நினைக்கப்பட்டிருக்கிற பாத்திரங்கள் சகோதரர்கள் சகோதரிகள், நாம் தேவனுடைய திட்டத்தை அவருடைய ஞானத்தின்படி அவருடைய வல்லமையில இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருபையில் நினைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான் கனமகிமை அவருடைய அவருக்கே அவருடைய வார்த்தைகள். இந்த மனநிலையில நாம் நம்மை காத்துக் கொண்டனா கண்டிப்பா அது வரவிடாம நாம பாதுகாத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, இது யாரை ரொம்ப அதிகமா தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா சபையினுள் சபையாருடைய கைகள் உயர்த்தப்பட்டு சபையாருக்கு ஊழியம் செய்வதற்கு என்றே சபையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சபையின் ஊழியர்கள், மூப்பர்கள், உதவிக்காரர்கள், எல்டர்ஸ், அந்திகள், இவர்கள் தேவனுடைய சனங்கள். அவருடைய ஆவியில ஏவப்பட்டு தங்கள் விருப்பத்தை தங்கள் கைகளை உயர்த்தி தங்கள் ஆதரவை தெரிவிச்சு இந்த பாத்திரங்களை தங்களுக்காக ஊழியம் செய்யும் படிக்க தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த மாதிரி ஸ்தானத்துல வரக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட இந்த ஒரு சுலபமாக இதனால பாதிக்கப்படலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஒரு பாட்டமாக தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட தங்களை காத்துக் கொள்ளணும் சகோதர சகோதரிகள். அதனால்தான் ஒருவேளை மூப்பர்களுடைய தகுதி குறித்து அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது நூதன சிஷ்யன் பற்றி அவர் சொல்றார் இல்லைங்களா? சோ நீங்க அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த சகோதரர் அல்லது சகோதரர்கள் நூதன சிஷ்யனாக இருக்க வேண்டாம். ஏன் வசனம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 3:6.
தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க வேண்டும்.
3:6. இருக்க வேண்டும். இந்த ஒரு ஆவிக்குரிய பெருமை நாம மாத்திரம் அனுமதி கொடுத்துட்டா, நாம மாத்திரம் கொஞ்சம் கவனிக்காம இருந்துட்டா சகோதர சகோதரிகள். ஏன்னா வேதத்திலேயே ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறார். அவர் பார்க்கும் போது நமக்கு அப்ப நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெரியும் இல்லைங்களா. யார் சொல்லலாம் ஆதிக்குரிய பெருமைக்கு ஒரு ஸ்கிரிப்சுரல் இல்லஸ்ட்ரேஷன் யார் சொல்லலாம்? பைபிள். ஆவிக்குரிய பெருமை சடக்குன்னு வந்துட்டு அவர் சுதந்திரிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் அப்படியே போன மாதிரி யார் இருக்கிறார் நிழல்ல? பூமியிலேயே ரொம்ப சாத்தம் உள்ள மனுஷன்
எதிர்த்து நிற்கிறார்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் நாம.
முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஒரு பாவ விஷயத்துல சகோதர சகோதரிக்கு என்ன பண்ணலாம், இது நமக்குள்ள வந்த வேண்டாம், இதுல இருந்து நாம பாதுகாக்கப்படணும். நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இதுல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம், ஏதாவது பிரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குதா? இருக்கு, ஆனா ரொம்ப கஷ்டம் சகோதர சகோதரிகள். அப்போ இது ரொம்ப வினோதமா இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பாவத்தினால நம்ம மேற்கொள்றது நம்ம 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 அறிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா. முன்னாடி நம்ம சொன்ன உங்களுக்கு இதன் அறிகுறிய என்னன்னா, இதனால யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்களை உணர்வதற்கு வாய்ப்பு இல்லை. தங்கள் ரொம்ப காலமை இனிமை உள்ள ஜனங்களாக தான் தங்களை அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. தங்களுக்கு ஆவிக்குரிய பெருமை வந்திருக்குது என்கிறவங்க புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டம். வாய்ப்புகள் இல்லைங்கிறதுனால ஒரு வேலைக்கு வந்திருக்கும் போது வந்திருக்கிறவங்க கிட்ட போய் அதை சொல்லி அதை அவரை உணர்வதற்கு செய்யறது கூட ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் இது சகோதர சகோதரி. ஒரு வேலை மற்ற எல்லா பாயிண்ட்ஸ் போல தான் இருக்கணும். இந்த பாயிண்ட் குறிச்சு படிக்கும் போது முதல்ல நாம என்ன நினைப்போம்னா, இது இந்த சகோதரனுக்கு இருக்குது அப்படிதான் நாமோ யோசிப்போம். இது இந்த சகோதரி இந்த தலைவர் இருக்கிறாங்க யோசிப்போம். எனக்கு இது இருக்குதா எனக்கு இது இல்லையா அப்படி யாரும் யோசிக்கிறது இல்லை. இந்த பாயிண்ட் கரெக்டா அவருக்கு தான் அப்ளை ஆகும் அப்படிதான் மைண்ட். அது படிக்கிற போது படிக்கிறவருக்கு, பேசும்போது பேசுறவருக்கு, கேட்கும்போது கேட்கறவங்களுக்கு முதல்ல அப்படித்தான் போவோம். அது சுபாவம் அப்படி இருக்கு. ஆனா முதல்ல நாம் நம்மை அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கலாம். எல்லா தேவனுடைய அறிவுறுத்தலுக்கும் அப்படி நாம் செய்யறது நன்மை. விசேஷமாக இந்த ஒரு விஷயத்தில் ஒருவேளை உங்களுக்கு தேவையான ரீஃபரன்ஸ்ல நம்பர் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றேன், நோட்டி பாஸ் பண்ணுவேன். பாதுகாக்கப்படுறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கூடாத காரியம் தான் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் சில பிரயாசங்கள் நாம் எடுக்கலாம். ஒருவேளை அது நமக்கு வந்திருந்தோம், அதே சமயத்தில் மற்றவர்கள் கிட்ட காணப்பட்டோம், மறக்க வேண்டாம். இந்த அழைப்புல எல்லாருமே மற்றவர்களை விட்டுட்டு ஓடுற அழைப்பு இல்ல, கூட்டிட்டு அரவணைச்சிட்டு இழுத்துட்டு போகிற அழைப்பு. நம்முடைய சகோதரருக்கு நாம் தான் காவலாளிகள். என்னுடைய விஷயத்துல நீங்க உங்கள் விஷயத்துல ஒருவேளை அது பார்க்கும் போது தேவனுக்கு அந்த ஆவி பெற்றுட்டு ஜபத்தோட அந்த நல்ல பிரயாசம் நாம் இருக்கலாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அதை ஊர் பார்த்து அதை அவங்களுக்கு உணர்த்தி அவர்கள் அதை உணர்ந்து இந்த மாபெரும் மாபத்திலிருந்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மீட்டு எடுத்துட்டு தேவனுக்கு உண்மை இல்ல பார்த்தோமா அந்த பிரதர் சொல்றது போதும். சிங்காசனத்துல போய் உட்கார், யாருக்கு வந்துட்டாலும் சரி அது சகோதரர்கள் அந்த பிரயாசங்கள் எடுக்கலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அப்படி எடுத்து சக்சஸ் அடைவது கூட ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அது மூப்பர்களா இருந்தா அது அந்த சபைக்கு ரொம்ப ஆபத்தம். அப்போ அந்த மாதிரி சகோதரரை அந்த பலவீனத்தை உணர்த்தி அவங்களை பாதுகாக்கிறது அவருடைய சகோதரர்களாக நம்முடைய கடமை என்று உணர்ந்தோனா அவர் அந்த ஸ்தானத்துக்கு நாம் தேர்ந்தெடுக்காமல் இருப்பதே நாம் செய்யற மிகப்பெரிய உதவி. அவர் அதை உணரட்டும், அதை அவர் தன் இயற்கைக்குள்ள உள்வாங்கட்டும். நாம் எல்லாம் ஒரு பெரிய பரிசுக்காக ஒரு பெரிய நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம். பெரிய போராட்டம் இருக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில சகோதர சகோதரிகள். சாத்தானோடும் அவருடைய சேனைகளோடும் இருக்கிற போராட்டம் அது. மற்ற விஷயங்கள் நாம டைவர்ட் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் பிரதர்ஸ்குள்ள சிஸ்டர்ஸ்குள்ள வேண்டாம். நம்ம போராடலாம் சாத்தானு கூட, நம்ம போராடலாம் நம்ம சகோதரர்களுக்குள்ள காணப்படுற பாவத்தோடு, பாவம் செய்கிற சகோதரர்களோடு இல்ல. அந்த பாயிண்ட் நம்ம வைக்கணும். We should hate the sin, not the sinners. அலாக பிரதர் அந்த ரீஃபரன்ஸ் நமக்கு அது சொல்றார். நல்ல பக்குவப்பட்டு நிறைய பயிற்சி எடுத்து நாம வேர் பிடிக்க வேண்டிய ஒரு குணம் அது நாம செய்யணும்.
ஜபத்தில மாத்திரம் வைங்க. ஏன்னா இந்த நோய் அப்படிப்பட்ட நோய், நம்ம போய் ரொம்ப சுலபமா உணர்த்தி அவங்கள கொண்டு வரதுக்கு இல்லை. அப்படித்தான் இதை பற்றி அங்க பேசப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய பெருமை கண்டிப்பா தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்தா, தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், ரொம்ப இரக்கம் என்று உள்ளவர். சில சிக்ஷைகள் சம்பந்தப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். சரீரத்துல, குடும்ப உறவுகள்ல, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில தொட்டு காமிப்பார். பெட்டர், சீக்கிரமா உணர்ந்துட்டு குணமாகிட்டு வா என்னுடைய மகனே மகளே, அந்த தேவன் செய்வார். சோ இதுதான் நம்ம இது இதுல இருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கான ஒரே ஒரு முயற்சி. ஆனா கண்டிப்பா எல்லா விலையினங்களையும் விசேஷமா இதுலயும் கூட நம்ம உணரலாம். நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் சகோதரிக்கு நம்ம செய்யணும், நம்ம கடமை. தேவன் எதிர்பார்க்கிறார் சகோதர சகோதரிக்கு. சோ அப்போ இதைய ஒரு வேலை நாட்டு எல்லாவற்றையும் மீறி வந்திருக்குது, எப்படித்தான் புரிஞ்சுட்டோம், இது எப்படித்தான் நம்ம குணப்படுத்துறது, என்ன சொல்யூஷன் நமக்கு அங்க இருக்குது, இந்த வியாதியினால பாதிக்கப்பட்டுட்டோம், இந்த வியாதியிலிருந்து எப்படி குணம் ஆகுது, இப்ப இருக்கு உள்ள எப்படி குணம் ஆகுது, எப்படி அதிலிருந்து விடுதலை ஆகுது. அருமையான காரியம் சொல்லப்படுது நமக்கு. பொதுவா ஒரு வியாதிய குணப்படுத்தணும்னா முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த வியாதி சரீரத்துல எந்த பாகத்தை பாதிச்சுட்டு, எந்த பாகத்தை பாதிச்சிருக்கு கண்டுபிடிச்சுட்டா அதை எப்படி குணப்படுத்தணும் கண்டுபிடிக்கணும். சோ இந்த ஆவிக்குரிய பெருமை வரும்போது நம்ம சரீரத்துல எந்த பாகத்தை பாதிக்கும், நம்முடைய மனசாட்சி. அந்த வார்த்தை வயதுல நிறைய இடத்துல வருது. நீங்க நல்ல மனசாட்சி உள்ளவங்களா இருங்க, மனசாட்சி இல்ல, நீங்க நல்ல மனசாட்சி உள்ளவங்களா இருங்க, நீங்க சுத்த மனசாட்சி உள்ளவங்களா இருங்க. நிறைய வசனம் இருக்கு. அப்போஸ்தலர்கள் இந்த மனசாட்சி நல்லதா சுத்தமானதா நம்ம காத்துக்கணும்னு நிறைய பேசுறாங்க, நிறைய பேசுறாங்க. என்ன மனசாட்சி? ஒரு கிறிஸ்தவன், உண்மை கிறிஸ்தவனுக்கு எது மனசாட்சி? அது ஒரு ஏதல், இன்ஸ்பிரேஷன் நமக்குள்ள. சகோதர சகோதரிகளே, அந்த மனசாட்சி தான் தேவனை நமக்குள்ள வச்சிருக்கிற ஒரு அளவுகோல், எஸ்கேல். ஒரு விஷயத்துல நாம முடிவு எடுக்கணும்னா நம்ம மனசு சிந்திக்கும், இது பண்ணலாமா வேண்டாமா. ஆனா கடைசியா யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம்னா நம்ம மனசாட்சி கிட்ட, இது செய்யலாமா வேண்டாமா. ஆனா ஒரு புது சிருஷ்டியா இருக்கனால நம்முடைய மனசாட்சி தேவனுடைய வசனத்தினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கணும், அவருடைய ஆவியினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கணும், அவருடைய வார்த்தைகள் பிரமாணங்கள்ல இருக்கக்கூடிய அருமையான பிரின்சிபல்ஸ் கொள்கைகள்னால அந்த மனசாட்சி திறமா இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு சிந்தை, ஒரு பேச்சு, ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா நம்ம மனசாட்சி நம்ம கன்சல்ட் பண்ணும்போது அந்த ஆவியினுடைய ஏவுதல், அந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள போய் பதிஞ்சிருக்கிறதுனால அது கிளியரா இண்டிகேட் பண்ணும், இது தேவனுடைய பிள்ளையாக நீங்க செய்யலாம் செய்யக்கூடா. சோ பாருங்க, அப்போ அந்த இன்ஸ்பிரேஷன், ஹோலி ஸ்பிரிட்னுடைய இன்ஸ்பிரேஷன், அதுல நாம ஒரு ஸ்டாண்டர்ட் பிக்ஸ் பண்ணிடுறோம் மனசுக்குள்ள. அப்புறம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஒரு வேலை நாம கிறிஸ்துவினுடைய, இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா, இந்த ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட், கர்த்தர் இயேசுவினுடைய பள்ளிக்கூடத்துல அவரே போதகரா, அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்ட பிள்ளைகளா, ரொம்ப நாள் ட்ரெயின் ஆயிருந்தோமா, அந்த மனசாட்சி ரொம்ப அக்யூரேட்டா கிளியரான அளவுகள் கொடுக்கும். இப்படி செஞ்சுக்கலாமா, இப்படி பேசலாமா, இந்த வார்த்தை இந்த செய்கை செய்யலாமா, கிளியரா காண்பிக்கும், அது நல்லது. சோ இந்த ஆவிக்குரிய பெருமை அந்த மனசாட்சி பாதிக்குது. சில தவறான பிரின்சிபல்ஸ் நம்ம மனசுல வேர் பிடிச்சிருது, அது வசனங்களோடு இசைந்து இல்லை, தேவ ஆவியோடு இசைந்து இல்லை, சுயம் அதோடு. அப்போ என்ன ஆகும், நம்ம முடிவுகள் நம்ம பேச்சுகள் எல்லாம் கூட தவறாகத்தான் இருக்கும். சோ என்னதான் பண்ணணும், அப்ப நம்ம இந்த ஆவிக்குரிய பெருமையினால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து குணம் அடையணும்னா ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ரொம்ப நாள தவறா வேர் பிடிச்சிருக்கிறது பாருங்க. நம்ம மனசாட்சிக்குள்ள சில தேவை முக்கியமான என்ன சொல்லலாம், அந்த பிரின்சிபல்ஸ், அந்த பிரமாணங்கள் அதெல்லாம் வேரோட தலைஞ்சி எறியும். ஒருவேளை நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய காரியத்துல நம்ம ரொம்ப கிருபை காமிக்கவங்களா இருந்து மற்றவங்களுடைய காரியங்களுக்கு கிருபை இவ்வளவு காமிச்சா போதும், பிக்ஸ் ஆயிடுக்கலாம் மைண்ட். அப்ப நம்ம பேச்சுல கிருபை அதிகமா வர ஒரு ஸ்டிஃப்னஸ் தான் வரும், கடின மனசு தான் வரும். இப்ப அதை தூக்கி போடும். பல விஷயங்கள்ல நம்மை பற்றி அதிகமா நினைச்சு ஸ்ட்ராங்கா உள்ள வச்சிருக்கலாம், அத கூட நம்ம எடுத்து போடணும். நாம ஒண்ணுமே இல்ல, தேவன் கையில சாதாரண பாத்திரங்கள் தான் நான் வைக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இருதயத்தினுடைய சுத்திகரிப்பு அங்க நடக்க வேணும், கிளென்சிங் ப்ராசஸ் சகோதர சகோதரிகள். சோ அப்போ இது இந்த மாதிரி தான் நாம அங்க நம்மை குணப்படுத்திக்க முடியும். மனசாட்சி குறிச்சு வரும்போது ஒரு வசனம் வாசிங்க, ஒன்னு தீமத்தி ஒன்னாம் அதிகாரம் 5 வசனத்துல,
கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
சோ நல்ல மனசாட்சியில பிறக்கிற அன்பு, அன்புதான் கற்பனையினுடைய பொருள். ஆனா அந்த அன்பு கூட எங்கிருந்து பிறங்கணும்? சாதாரண மனசாட்சியில, சுத்தமான மனசாட்சியில. ஒரு உதாரணம் காண்பிக்கிறோம், இது மாதிரி நம்முடைய கான்ஃபிடன்ஸ் குறிச்சு நிறைய வசனங்கள் அந்த வேதத்துல அங்கே நம்ம அதையெல்லாம் சரி செய்ய வேண்டியவங்களாக நாம் அங்கிருக்கிறோம். சுகத்தில் அவதான ஒரு பாவமா பலவீனமா நோயாக இந்த ஆவிக்குரிய பெருமை அங்கு இருந்துட்டாலும் அதற்கு ஒரு அருமையான தீர்வு அந்த சகோதரர் முன்வைக்கிறது என்னன்னா, ஒரே தீர்வு தான், செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை. இந்த நோய் வந்துட்டா வந்திருக்கிற பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனால் கால் உண்மை சந்தோஷமா கொஞ்சம் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். ரோமர் 13:12 வசனம் வாசிங்க. ரோமர் 13:12 இல்லாட்டி பேனர் பார்த்துட்டே வாசிங்க.
பெருமன்று ஒன்று இருக்கு என்ற